எங்களுடைய புஸ்தகங்கள் 7-8 புஸ்தகங்கள் இருக்கிறது, நான் எழுதின புஸ்தகங்கள். அந்த புஸ்தகங்கள் தேவைப்படுவோர் இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு அந்த புஸ்தகங்களை நீங்கள் பெற்று வாசிக்கலாம். குறிப்பாக பணத்தை குறித்து நீங்கள் படிக்க வேண்டும் என்றால், கடன் இல்லாத வாழ்க்கை, செழித்திருங்கள் புஸ்தகம் இருக்கிறது. ஜபத்தை குறித்து நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால், அந்நிய பாஷின் அவசியங்கள், வல்லமையாக ஜபிக்க வாருங்கள் என்ற புஸ்தகம் இருக்கிறது. வெற்றியை நீங்கள் விரும்பினால், வெற்றியின் திறவுகோல், சாதிப்பதற்கான சாவிகள் என்கிற புஸ்தகம் இருக்கிறது. நீங்கள் ஆண்டவரை குறித்து அறிந்து கொள்ள, உங்களை குறித்து அறிந்து கொள்ள விரும்பினால், நீங்கள் தேவனுக்கு பிரியமானவர்கள், நீதிமான் யார் போன்ற புஸ்தகங்கள் இருக்கிறது. ஜபத்தை பற்றிய புஸ்தகம் ஆங்கிலத்தில் இருக்கிறது, அது அமேசான்லேயும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளாமலே நீங்களே அதை பெற்றுக்கொள்ள முடியும். எவ்விதத்திலாவது நீங்கள் உங்களுடைய சிந்தையிலே மறுரூபப்பட விரும்பினால், இவைகளை பெற்று பயன்பெறும்படியாய் கேட்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டுமாக இந்த நாளில் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி. போன வாரத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் பார்க்க ஆரம்பித்தோம் புஸ்தகத்தை. அதில் அதை புரிந்து கொள்வதற்கான 5 அடிப்படையான காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன். மொத்தத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் இயேசு கிறிஸ்துவினுடைய ஃபைனல் ட்ரயம்ப், அவருடைய முழு வெற்றியை பிரதிபலிக்கிற ஒரு விஷயமாக அது இருக்கிறது என்பதை கடைசியாக நான் சொன்னேன் உங்களுக்கு. அது எப்படி புரிந்து கொள்ளலாம் என்றால், அது ஒரு அது ரோம சாம்ராஜ்யத்தினுடைய அரசியலை விமர்சிக்கிறதாக இருக்கிறது. தேவாலயம் AD 70 இடிக்கப்பட போகிறதை குறித்த அந்த அங்கே நடக்க போகிற ஒரு பெரிய குழப்பமான நிகழ்வுகளை குறிக்கிற விஷயமாக இருக்கிறது. அதுதான் இந்த நட்சத்திரம் உருவி விழுறது. இதெல்லாம் வந்து அந்த காலங்களில் நட்சத்திரங்கள் என்றால் அதிகாரங்கள், இப்படி எல்லாமே அது குறியீடாக எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு சில பகுதிகள் குறியீடாகவும், ஒரு சில பகுதிகள் தெளிவானதாகவும் எழுதப்படலை. முழு புஸ்தகமும், வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய 22 அதிகாரங்களும் குறியீடுகளாலே எழுதப்பட்டது. அப்படி ஒரு இலக்கிய வகையை யூதர்கள் எழுதுவதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள் என்பதையெல்லாம் நம்ம பார்த்தோம். அது இந்த சிவில் கவர்மெண்ட் என்று சொல்லப்படுகிற ஆட்சி செய்கிறவர்களை, அதிகாரத்தில் இருக்கிறவர்களை வணங்குகிற, அதிகாரத்தில் இருக்கிறவர்களை வணங்குகிற, அதிகாரத்தில் இருக்கிறவர்களை சொல்வதெல்லாம் சரி என்று ஏற்றுக்கொள்கிறது தான் கடவுள் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை என்பது போன்ற ஒரு மாயையை ஏற்படுத்தி ஜனங்களை இந்த தேசபக்தி என்கிற போர்வையிலே தங்களுடைய ஆட்சியை நிலவரப்படுத்தி கொள்கிற அந்த தீமையிலிருந்து விடுதலையாகும்படியாக அவர்களுக்கு எச்சரித்து யோவான் எழுதுகிறார் என்பதை நம்ம பார்த்தோம். வெளிப்படுத்தல் 7:9, இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது, இதோ சகல ஜாதிகளிலும் கோத்தரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிலும் வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கி தரித்து தங்கள் கையில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன் என்று சொல்லி அவர் எழுதுகிறத நம்ம பார்க்குறோம், யோவான் எழுதுகிறத பார்க்குறோம். ஏன்னு சொன்னால், இந்த கிறிஸ்தவம் என்பது அவர் எழுதும் பொழுது, யோவான் எழுதும் பொழுது, ஒரு மொத்த உலகத்திலையுமே 15,000 பேர் தான் இருந்திருக்கிறாங்க. 15,000 பேரும் குறைவாக தான் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா AD 100 எடுத்த சென்சஸ் படி கிறிஸ்தவர்கள் ப்ரொஃபஷன் பண்ணது, கிறிஸ்தவம் என்று அறிக்கையிட்டவர்கள் 10,000 பேர் தான் இருந்திருக்கிறாங்க முழு உலகத்திலையும். 10,000 பேர் AD 100 இயேசு கிறிஸ்து பிறந்து மறித்து உயிர்த்தெழுந்து 70 கழித்த பிறகு 10,000 பேர் இருந்திருக்கிறாங்க AD 100. ஆனால் AD 200 அது 40,000 பிறகு 218,000 AD 200 218,000 அது உயர்ந்திருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட 200 கோடி பேருக்கு மேலே கிறிஸ்துவை தங்கள் இரட்சகராக, ஆண்டவராக அறிக்கை செய்கிறவர்கள். 2.2 பில்லியன் சொல்கிறாங்க இப்போ. அது மாத்திரமல்ல, அப்போ எருசலேமை சுற்றி அந்த 7 சபைகள் அதுக்குள்ளே தான் இருந்தது. இன்றைக்கி இஸ்ரேலிருந்து அதிகமான தூரம் உள்ள ஒரு இடம், த லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் இஸ்ரேல் எதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துக்கு பேர் நியூசிலாந்தில் இருக்கிற கிரைஸ்ட் சர்ச் அப்படிங்கிறது தான். இன்னும் தள்ளி போனால் ஒரு ஐலாண்டு இருக்குது, அதுக்கு பேர் ஈஸ்டர் ஐலாண்டு. இப்படி முழு உலகமும் அது பரவி விரிந்து பரவி இருக்கிறது. அதுதான் தானியேல் கண்ட சொப்பனத்தில் நம்ம பார்க்குறோம். கையினால் பெயர்க்கப்படாத ஒரு கல் வந்து அந்த சிலையை மோதி உடைத்து அந்த கல் பூமி முழுவதும் பரவிற்று, அல்லது பூமி முழுவதும் அது நிறைத்தது என்று போடப்பட்டிருக்கும். அப்படி முழு பூமியும் இந்த கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்திற்கு, கிறிஸ்துவினுடைய ராஜ்யத்திற்கு, கிறிஸ்துவை ராஜாவாக ஏற்றுக்கொண்டு, நல்லா கவனிக்கணும் நீங்கள் அங்கே போடப்பட்டிருக்கிற வார்த்தைகள்லாம், குருத்தோலையை கையில் பிடித்து கொண்டு, வெள்ளை அங்கி தரித்து, தங்கள் கைகளில் குருத்தோலையை பிடித்து அப்படின்னு இருக்கிறதெல்லாம் ஒரு பேலஸ் செட்டப், ஒரு அரண்மனையில் எப்படி இருப்பார்களோ ஒரு ராஜா வரும்போது. அதனால தான் இயேசு கிறிஸ்து அந்த கழுதையின் மேலே போகும்பொழுது குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவர் ஒரு ராஜாவை போல வரவேற்றார்கள். இது ராஜ்யத்தின் சுவிசேஷம், இது ராஜ்ய மாற்றத்திற்கான விஷயம், இது பரலோக நரகம் சம்பந்தப்பட்டது இல்லை, இது இங்கே இருக்கிற ஒரு ராஜ்யத்திலிருந்து இன்னொரு ராஜ்யத்துக்கு மாறுவதை குறித்த ஒரு விஷயம் என்பதெல்லாம் நம்ம தொடர்ந்து வலியுறுத்துவதற்கான காரணம் அதுதான். இயேசு கிறிஸ்துவை தங்கள் ராஜாவாக ஏற்றுக்கொண்டவர்கள் முழு உலகத்திலையும் இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து எங்களை ஆள வேண்டும், இவர் ஆள்கிற முறை சரியானது, இவர் ஆள்கிற முறையிலே ஒரு உலகம் உண்டாகியே ஆக வேண்டும் என்பதை அறிந்து கொண்டவர்களாக, இப்போ இருக்கிறவங்களாம் அப்படி அறிந்து கொண்டிருக்காங்களான்னு தெரியாது, ஏன்னா நாம் சொன்ன கதை வேறு, நாம் நம்ப வைத்தது வேறு. ஏன்னா இந்த சிவில் கவர்மெண்ட் என்று சொல்லப்படுகிற அந்த மாயைக்குள்ளாக சபையும் கூட இழுத்து கொள்ளப்பட்டது. அதை நம்ம புரிந்து கொள்ளணும். இந்த சிவில் கவர்மெண்ட்ன்றது ஏதோ இந்தியாவில் கண்டுபிடிச்சதோ அல்லது ஆப்பிரிக்காவில் கண்டுபிடிச்சதோ கிடையாது. அமெரிக்கர்களுக்கு சொன்ன ஒரு வார்த்தை, அவர்களுடைய அந்த ராஜ்யத்தை நிறுவுவதற்கு, அதை கண்டிப்பான முறையில் வளர்த்தெடுப்பதற்கு அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை தான் இந்த சிவில் கவர்மெண்ட். இந்த சிவில் கவர்மெண்ட்னு சொல்லும்போது அந்த அவர்களுக்கு நாம் நம்மளை முழுமையாக ஒப்படைக்கிறோம், அல்லது தேசபக்தி என்கிற விஷயத்தில் அந்த எல்லைகளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து மற்றவர்களை எதிரியாக கருத வேண்டும், அதான் ரொம்ப முக்கியம். ஆனால் இங்கே சகல பாஷைக்காரரும், எனக்கு வந்து என்னுடைய தேசம் எதிர்க்கிற ஒரு தேசமாக இருக்கலாம், என்னுடைய தேசத்துக்கு விரோதமாக செயல்படுகிற ஒரு தேசமாக இருக்கலாம், ஏன்னா நாம் வந்து தேசம் டு தேசம் பார்க்கறது இல்லை. அங்கே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் இருப்பார்களானால் அவர்கள் எனக்கு விரோதிகள் அல்ல, அவர்கள் எனக்கு சகோதரர்கள், சகோதரிகளாக கருதப்படுகிறார்கள், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸாக கருதப்படுகிறார்கள். ஆனால் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி சொன்னால், முதல் ஆரம்பத்தில் இப்போ கான்ஸ்டன்டைன் காலம் வரைக்கும் அரசாங்கத்தை எதிர்த்து பேசுகிற, அரசாங்கத்தினுடைய தீமைகளை, இந்த ராஜ்ய முறைகளை எதிர்த்து பேசுகிறது சபையினுடைய முக்கியமான வேலையாக இருந்தது. நீங்கள் பழைய ஏற்பாடை பார்த்தீங்கன்னா எந்த கடவுள் பெரிய கடவுள்னு பேசுகிறது தான் நிறையா இருக்கும். ஏத்தியர் தான், எபூசியர் தான், கானானியர் தான், இஸ்ரவேல் தேவனா அப்படின்னு சொல்லி தேவர்களுக்கெல்லாம் எங்கள் தேவன் பெரியவர் அப்படின்லாம் அவங்க பாட்டு படிச்சுட்டு இருந்தாங்க. புதிய ஏற்பாட்டில் வரும்போது நீங்கள் இந்த எங்கள் தேவன் பெரியவரா, உங்கள் தேவன் பெரியவரான்றதை வந்து இங்கே பெரிய அளவில் பார்க்க மாட்டீங்க. தியானாலே பெரியவள்னு சொன்ன அந்த சம்பவத்தை தவிர மீதி இடங்களில் அப்படி பார்க்க மாட்டீங்க. இங்கே வந்து ராஜ்யத்துக்கும் ராஜ்யத்துக்குமான மோதல்கள் தான் இங்கே அதிகமாக குறிப்பிடப்பட்டிருக்கும். அதை நம்ம புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் இந்த சிவில் கவர்மெண்ட் என்று சொல்லப்படுகிற அந்த மாயையிலேருந்து நம்ம விடுதலை பெற முடியும். அதனால தான் இங்கே என்ன சொல்லியிருக்குது, எல்லா பாஷைக்காரரும் சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் சகல பாஷைக்காரர்களும் வந்ததும். அப்போ எல்லா கோத்திரத்தில் உள்ளவங்களும் என்னுடைய சகோதர சகோதரிகள். ஆனால் கான்ஸ்டன்டைன் வந்த பிறகு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி சொன்னால், இந்த கவர்மெண்ட்டை எதிர்க்கிற வேலையெல்லாம் விட்டுருங்க, ஜனங்களுக்கு வேறு ஏதாவது சொல்லி கொடுங்க அப்படி சொல்லும்போது, இப்போ கவர்மெண்ட்டை எதிர்க்காம நம்ம பரலோகத்துக்கு போகணும், அது சம்மந்தமாக பேசுவோம்னு சொல்லி வேறு உலகத்தை, இந்த உலகத்துக்குள்ளேயே சண்டை வேண்டாம், வேறு உலகத்தை காமிச்சு விட்ருங்க அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி வேறு உலக கொள்கையை அதிகமாக வலியுறுத்தி அப்படி தான் இது டெவலப் ஆகி வந்துச்சு. நமக்கு எல்லா ஜாதிக்காரர்களும் எல்லா பாஷைக்காரர்களும் எல்லா தேசக்காரர்களிலும் நம்முடைய சகோதர சகோதரிகள் இருக்கிறார்கள் என்ற ஒரு எண்ணம் உண்டாகி, அதுதான் தேவனுடைய சபை, அதுதான் கிறிஸ்து கட்டுகிற சபை. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இந்த பரலோகத்துக்கு போகிற காரியத்தை பற்றி அதிகமாக பேசுனதுனால நம்ம சபைக்குள்ளேயே ஜாதி பிரச்சனை இருக்குது. வேறு ஜாதியிலிருந்து வந்தவன் அவன் கிறிஸ்தவன் ஆயிட்டா கூட நான் அவனை வேறு விதமாக தான் பார்ப்பேன், நான் அவனுக்கு அவனுடைய தகுதியை வந்து ஜாதி அடிப்படையில் தான் பார்ப்பேன்ற ஈனமான கேவலமான ஒரு புத்தி இன்னும் கூட நம்ம மனதுக்குள்ளாக இருக்கிறபடினால அது ஒரு வேதனை தரக்கூடிய ஒரு விஷயம். அப்படி நம்ம சபையில் நம்ம தேசம்னு சொல்கிற நம்ம கூட பிறந்த நம்மளை போலவே கலர் இருக்கிறவனையே நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாத போது, வேறு ஏதோ ஒரு நாட்டில் வேறு ஏதோ ஒரு ஊரில் இருக்கிற சகல ஜாதிகளிலும் உள்ளவர்களை எப்படி நாம் ஏற்றுக்கொள்வோம், ஏற்றுக்கொள்கிறதா நினைக்கிறோம். ஆனால் இங்கே கிறிஸ்துவனுடைய ட்ரையம்ப் என்னன்னு சொல்லி சொன்னால், சகல ஜாதிக்காரரும் சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரர்களும் வந்ததும் எல்லாரும் ஒரு விஷயத்தை ஐடென்டிஃபை பண்ணுறாங்க, கிரைஸ்ட் இஸ் சேவியர், இவர் எங்களுடைய ரட்சகர், இவர் எங்களுடைய மீட்பர். ஏன்னா இதெல்லாம் ரோம சாம்ராஜ்யத்தினுடைய வார்த்தைகள், உலகத்தை வந்து நாங்கள் தான் மீட்டிருக்கிறோம், உலகத்தினுடைய பிரச்சனைகள்லேருந்து நாங்கள் தான் மீட்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர்களுடைய ப்ரொபகண்டா இருக்கும்போது இவர்கள் அதை எதிர்த்து, இல்லை இயேசுவால் தான் எங்களை மீட்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சால்வேஷன் பிலாங்ஸ் டு ரோம், இதுதான் அங்கே நீங்கள் நிறைய இடங்களில் ரோமில் பார்க்கக்கூடிய ஒரு சென்டென்ஸ் என்னவா இருக்கணும்னா, சால்வேஷன் பிலாங்ஸ் டு ரோம் அப்படின்னே எழுதி போட்டிருப்பாங்க. ஆனால் அதை இவர்கள் வந்து மாற்றுகிறார்கள், சால்வேஷன் பிலாங்ஸ் டு கிரைஸ்ட், இவரே ரட்சகர், இவர் தான் ரட்சிக்க முடியும், நீங்கள் ஆட்சி செய்கிற முறை ரட்சிப்புக்கான வழி அல்ல, தீமையினால் தீமையை வெல்ல முடியாது, ஆகவே கிறிஸ்துவனுடைய அந்த கொள்கைகள் தான் ஜெயிக்கும், அதுதான் ரட்சிப்பை கொண்டு வரும் என்பதை இவர்கள் பேச ஆரம்பித்தார்கள். அதனால தான் நாம் இந்த கிறிஸ்தவ தேசத்தில் நம்பிக்கை வைக்கிறது இல்லை. இந்தியா ஒரு நாள் கிறிஸ்தவ நாடாகணும், ஏன் ஆகணும், ஆக வேண்டிய அவசியம் இல்லை. அமெரிக்கா கிறிஸ்தவ நாடு நாம் ஏற்றுக்கொள்கிறது இல்லை. அமெரிக்கா கிறிஸ்தவ நாடா? ரூபா நோட்டில் வி ட்ரஸ்ட் இன் காட்னு போட்டால் அது கிறிஸ்தவ நாடாயிடுமா? அப்படி கிறிஸ்தவ நாடாகிறதுக்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரல, அதை தான் எதிர்பார்க்குறாங்க. நம்ம இது ஒரு நாள் கிறிஸ்தவ நாடாகணும்லாம் நிறைய பேர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆய் என்ன ஆக போகுது? இயேசு கிறிஸ்து இந்த ஜியாகிரபிக்கல் ஏரியாவுக்கு ராஜாவாக இருக்கும்படி வரல, இந்த ராஜ்யம் எனக்குரியது அல்ல என்று இயேசு சொன்னார். இந்த ராஜ்யம் எனக்குரியதல்ல, எனக்குரியதாக இருந்திருந்தால் என் சீஷர்கள் அதற்காக போராடி இருப்பார்களே என்று சொல்லி பிலாத்துக்கிட்ட சொல்கிறார். இஸ் நாட் அ கிங் ஃபார் அ ஜியாகிரபிக்கல் பிளேஸ். ஜீசஸ் வந்து ஸ்பிரிச்சுவல் கிங்டம் கட்டும்படியாக வந்தார். அதனால் தவறான இடங்களில் நம்மளோட ஃபோக்கஸை வைக்கும்போது நம்முடைய எனர்ஜியெல்லாம் தவறான விதத்திலே போயிடுச்சு, செலவாயிடுச்சு. 2000 வருஷங்களாக 1500 வருடங்களாக இந்த கான்ஸ்டன்டைன் என்கிறவர் வந்து கிறிஸ்தவரானதை பெரிய அளவில் கொண்டாடுறோம். நமக்கு அப்படி ஒரு புத்தி இருக்குது. யாராவது பிரபலியமானவங்க, யாராவது ரொம்ப பெரிய ஆட்கள் வந்து கிறிஸ்தவங்களாயிட்டாங்கன்னா அது ஒரு பெரிய விஷயமா, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்கன்னா அதை பெரிய விஷயமா கொண்டாடுறோம். நம்ம அப்படி ஏற்றுக்கொண்டதுனால பெரிய விஷயமா கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில் ஸ்தாபிக்க என்ன செய்யப்படுகிறார், என்ன செய்கிறார்கள், அதுதான் நம்முடைய பார்வையாக இருக்கணும். நம்முடைய எனர்ஜி அங்கே ஸ்பெண்ட் ஆகணும். நம்ம வந்து எப்படியா ஆகிலும் ஒரு கூட்ட ஜனங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகிற அந்த ராகத்திலே இருந்துட்டோம் நம்ம. அது அங்கெல்லாம் கொண்டு போக வேண்டியதில்லை, இங்கே கொண்டு வருகிறது தான் வேலை. அதை பற்றி தான் இந்த வாரங்களில், இந்த வாரத்தில் நான் உங்களோட கூட பேச விரும்புகிறேன். இந்த சால்வேஷன் பிலாங்ஸ் டு சீசர், சால்வேஷன் பிலாங்ஸ் டு ரோம் என்பதை மாற்றி ரட்சிப்பு கிறிஸ்துவனுடையது, அது சீசருக்குரியது அல்ல என்று சொல்லுகிறார்கள். அங்கே தான் போராட்டம் நடக்குது. இல்லை இல்லை, யார் இந்த 666 முத்திரையை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் தான் காப்பாற்றப்படுவார்கள் என்கிற ஒரு கட்டம் வருது. அதை தான் இன்றைக்கி வந்து ரொம்ப பெரிய விஷயமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. முத்திரையில் இது முத்திரை கொண்டு வருவாங்க, அதை கையில் பூத்திடுவாங்க, நெத்தியில் பூத்திடுவாங்க. இந்த நெத்தி கை இதெல்லாம் வந்து ஒரு சிம்பாலிக்கான விஷயம் கூட நம்ம இன்னுமே புரிந்து கொள்ள முடியல பாருங்கள். ஒரு ஒரு எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம், உன் நெற்றி வேர்வை நிலத்தில் விழுந்து அப்படின்னு எழுதியிருக்குது. நெற்றி வேர்வை நிலத்தில் விழுந்து தான் இன்றைக்கி எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்களா? ஏசியில் உட்காந்துருக்குறவங்க எத்தனை மணி நேரம் உட்காந்துருந்தாலும் வேர்வே வர்றது இல்லையே, அப்போ அவங்களாம் சாப்பிட்றது இல்லையா? அப்போ அதை எப்படி லிட்ரலாக எடுக்க முடியும்? நெத்தி வேர்வை நிலத்தில் விழுந்து தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறது எப்படி லிட்ரலாக எடுக்க முடியும்? நெற்றி என்பது எண்ணத்தையும் கைகள் என்பது வேலையையும் குறிக்குதுன்னு கூட நம்மளால் புரிந்துக்க முடியாது. இவ்வளோ வேதத்தை வாசித்து எங்கெல்லாம் நெற்றின்னு வருகிறதோ அது நம்முடைய சொந்த புத்தி என்பதும், உன் கையின் பிரயாசத்தில் தான் நீ சாப்பிடுவே அப்படிங்கிறது கையின்றதையும் புரிந்து கொள்ள முடியாதா? வேதாகமத்தை எங்கெல்லாம் எழுதி தொங்க விடணும் அப்படின்னு சொல்லி பழைய ஏற்பாட்டில் நம்ம வாசித்தது இல்லையா? அதெல்லாம் வந்து குறியீடுகளாக இது எழுதப்பட்டிருக்குதுன்னு வாசிக்கும், நீங்கள் புரிந்து கொண்டு வாசிக்கும் போது தான் அதை நீங்கள் அப்படி ஏற்றுக்கொள்ள முடியும். இப்போது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, இந்த சிப்பு சிப்பு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாங்க. இந்த எங்கே வைப்பாங்கன்னா நெற்றியில் வைப்பாங்க, கைகளில் வைப்பாங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. சரி, எனக்கு ஒரு முக்கியமான ஒரு சந்தேகம் இருக்குது, அதை உங்களோட கூட பகிர்ந்து கொள்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 7:3. நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீர்மளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான். நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு, இப்போ கைவிடப்பட்டவர்கள் மேலே மட்டும் முத்திரை போடலை, அது 13 அதிகாரத்தில் இருக்குது. இயேசு வந்து போயிடுவார். அப்புறம் மீதி உள்ளவங்கலாம் கீழே இருப்பாங்க. மீதி உள்ளவங்க கீழே இருக்கிறவங்கெல்லாம் ஐயையோ வந்துட்டு போயிட்டாரேன்னு நினச்சிட்டு இருக்கும்போது எல்லாரும் என்ன தான் வணங்கணும்னு சொல்லி அந்தி கிறிஸ்து வந்து நெத்திலையும் கையிலையும் முத்திரை போட வைப்பான். அப்படி போ இல்லைன்னா உங்களுக்கு ரேஷன் கார்டு கிடைக்காது அப்படின்றாங்க. அந்த காலத்தில் ரேஷன் கார்டே கிடையாது. அது ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ நெத்தியில் இப்போ இது இந்த இதுக்கு யாரிச்சு போய்ப்பா, தமது ஊழியக்காரன் நெற்றியிலே முத்திரை போடுறாங்களே, நெற்றிகளில் முத்திரை போட்டு, அந்த சிப்பை யார் கண்டுபிடிப்பா? எந்த பாஸ்டர் கண்டுபிடிக்க போகிறார் அந்த சிப்பை? இல்லை எந்த கிறிஸ்தவ தலைவர் கண்டுபிடிச்சு அந்த சிப்பை எல்லா கிறிஸ்தவர்களும் கொடுக்க போகிறாரு? அது தெரிஞ்சால் தான் இது சிப்பு வந்து சிப்பா இல்லை சிப்ஸான்னு புரியும் நமக்கு. அது விளங்கிக் கொள்ளுங்க. இதெல்லாம் வந்து ஏதாவது ஆராய்ச்சி பண்ணி புதுசு புதுசாக சொல்லணும்னு போன வாரத்தில் நான் சொன்னேன் பார்த்துங்க. ஒருத்தர் 88வது ஆண்டுலேருந்து 94வது ஆண்டு வரைக்கும் தொடர்ந்து புத்தகம் எழுதுகிறார், இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், இயேசு கிறிஸ்து வரப்போகிறாருன்னு சொல்லிட்டு. மக்களும் அது வந்து ஒவ்வொரு வருஷமும் 5 லட்சம், 4 லட்சம், 3 லட்சம் புஸ்தகம் விற்றுருக்கு. ஏன்னா அதில் பெரிய ஆர்வம் அவங்களுக்கு. நாம் வரப்போகிறதை நம்பி இருப்போமானால் வந்ததை இழந்து விடுவோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். இயேசு கிறிஸ்து வந்திருக்கும் போதே அதுதான் நடந்துச்சு. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும்போதே வரப்போகிறாரு, மேசியா வரப்போகிறாரு, மேசியா வரப்போகிறாருன்னு ஒரு கூட்டம் கத்திக்கிட்டே இருந்துச்சு. மேசியா வந்துட்டார் ஏற்கனவே, அவங்க கண்ணு முன்னால் நிற்கிறார், பரலோக ராஜ்யம் உங்கள் நடுவே இருக்குதுன்றாரு. ஆனால் தள்ளி விட்டுட்டு எங்கே வருதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதே தப்பை தான் மறுபடியும் செய்கிறோம். அடுத்தது நீங்கள் இந்த வெளிப்படுத்தின விஷயத்தை புரிந்து கொள்ளணும்னு சொன்னால், யோவான் பத்மத்தீவில் இருக்கும்போது இதை எழுதுகிறாரு. அந்த காலங்களில் மிகப்பெரிய ஒரு பிரபலியமான விஷயம் என்னென்னா, ஸ்டேஜ் பிளே என்று சொல்லப்படுகிற நாடகங்கள். ஷேக்ஸ்பியர்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களே, அந்த மாதிரி பெரிய பெரிய நாடக அரங்குகளில் நாடகங்கள் போடுறது அந்த காலத்தினுடைய மிக முக்கியமான, இந்த கிரேக் ரோம கலாச்சாரத்தினுடைய முக்கியமான பங்கு. நீங்கள் உங்கள் மனதில் இப்படி நினைத்து கொண்டு இந்த புஸ்தகத்தை வாசித்தீங்கன்னா, இந்த வெளிப்படுத்தின விசேஷம் ஒரு கிரேட்டஸ்ட் ஸ்கிரிப்டு ஃபார் அ ஸ்டேஜ் பிளே. ஒரு நாடகத்திற்கான, நாடகத்தின் மூலமாக உண்மைகளை சொல்கிறது என்பது மிகப்பெரிய ஒரு விஷயம். நீங்கள் இந்தியாவினுடைய சுதந்திர போராட்டத்திற்கு முக்கிய பங்காற்றினது என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நாடகங்கள் தான், தெரு நாடகங்கள். அதில் ஒரு கதை, இந்தியா சுதந்திரம் அடைந்தால் எப்படி இருக்குன்ற மாதிரியான விஷயங்கள், அன்று நடக்கிற கொடுமைகளை சுட்டி காண்பிக்கிற நாடகங்கள். டைரக்டாக கொடுமைகளை காண்பிக்க மாட்டாங்க, வேற ஒரு விஷயத்தை சொல்லி இங்கே கொடுமை நடக்கிறது என்பதை சொல்லுவார்கள். அதே போல தான் இதுவும் ஒரு ஒரு ஸ்டைல் வந்து, என்ன மாதிரியான ஸ்டைல் எழுதியிருக்கிறாருன்னா, ஒரு ஸ்கிரிப்டு, ஒரு 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 பிளே பண்ணுவதற்கான, ஒரு விஷயங்களை செய்து காட்டுவதற்காக ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி நீங்கள் வாசித்தீங்கன்னா, அதில் மிக முக்கியமாக கிரேக்க ரோம கலாச்சாரத்தினுடைய அந்த பிளேல, அந்த பிளேல மாத்திரமில்லை, இன்றைக்கு சினிமா முதற்கொண்டு எல்லாவற்றிலேயும் ஒரு நாடகம் என்று சொல்லி சொன்னால் 4 முக்கியமான விஷயங்கள் அதில் இருக்கும். ஒன்று ட்ராமா, அந்த கதை. ரெண்டாவது ட்ராஜடி, அந்த கதையில் கண்டிப்பாக ஒரு ஒரு ட்ராஜடி ஒன்று இருக்கணும். அடுத்தது காமெடி இருக்கணும். அங்கே இப்போ வந்து பாடல்கள் இருக்குது நம்முடைய இதில். நம்முடைய சினிமாவே கொஞ்ச நாளைக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா எல்லாமே பாடலாக தான் இருக்கும். ஸோ ரோம இதில் வந்து கோரஸஸ் நிறையா வச்சுருப்பாங்க. கோரஸ் நிறையா அடிக்கடி அந்த ஸ்டேஜ் பிளேயில் வந்து அடிக்கடி கோரஸ் வரும். ஒரு எடுத்துக்காட்டாக ஒன்று சொல்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரத்தில், அன்றியும் உள்ளும் புறம்பும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புத்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கக்கூடிய வலதுகரத்திலே கண்டேன். புத்தகத்தை திறக்கவும் அதில் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற பலமுள்ள ஒரு தூதனையும் கண்டேன். வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவனும் அந்த புத்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாதிருந்தது. ஒரு இப்போ இதெல்லாம் வந்து அந்த ஸ்டேஜ் செட் பண்ணுறாங்க, என்ன நடக்க போகுது அப்படின்னு காண்பிக்கிறதுக்காக ஸ்டேஜ் செட் பண்ணுறாங்க. 7 சீல் இருக்குது, 7 சீல் இருக்குது ஒரு சீலில். அந்த சீலை உடச்சிட்டா பூமியில் எப்படி நன்மையெல்லாம் கொண்டு வர முடியும் அப்படின்னு ஒருத்தரால் தெரிஞ்சுக்க முடியும். அந்த அந்த சீலை உடைக்கிறது தான் இப்போ அந்த ட்ராமாவுடைய விஷயம். அந்த சீலை உடைக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறத அடுத்த சீனில் கொண்டு வராங்க. அந்த சீன் ட்ராஜடியான சீன் பாருங்கள். ஒருவனும் அந்த புத்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரனாக காணப்படாதினால் நான் மிகவும் அழுதேன். இது சீன் ஆஃப் ட்ராஜடி. அடுத்தது பாருங்க, அப்பொழுது மூப்பர்களில் ஒருவனை நினைக்கி நீ அழ வேண்டாம், இதோ யூத கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புத்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயங்கொண்டிருக்கிறார் என்றான். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்துக்கு முன்பாக நான்கு ஜீவன்களுக்கு மூப்பரும் அதெல்லாம் சொல்லிட்டு அந்த ஆட்டுக்குட்டியானவர் யூத கோத்திரத்து சிங்கத்தை பார்ப்பேன்னு சொல்கிறார். அவர் சொல்லிட்டு ஆராதோசனம், அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஆட்டுக்குட்டி. பார்த்தீங்களா, காமெடி ஆயிடுச்சு பாருங்க. ஒரு சிங்கத்தை எதிர்பார்த்து திரும்புகிற ஒரு ஆளுக்கு அடிக்கப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டி தெரிகிறது. ஒரு 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 காமெடினா கிண்டல் கிடையாது, காமெடினா எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு வேற ஒன்று நடக்கும் பாருங்க. அது ஒரு ஆள் வாழைப்பழ தோலில் வழுக்கி விழுறாருன்னா அது எப்படி இருக்குது நமக்கு? காமெடியாக இருக்குது. இட்ஸ் அ ட்ராஜடி, ஆனால் அது எப்படி இருக்குது நமக்கு? காமெடியாக இருக்குது. ஏன்னா அவர் நடந்துக்கிட்டே வராரு, நமக்கு திடீர்னு ஒரு மாற்றம் ஏற்படுது அந்த இடத்துல. அப்படி ஒரு ஷிஃப்ட்டு தான் இங்கே சொல்லப்பட்டிருக்குது. என்ன ஷிஃப்ட்டு? சிங்கத்தை எதிர்பார்த்து திரும்பினவருக்கு அங்கே அடிக்கப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டி இருக்கிறது. இப்போ ஒன்பதாவது வசனம், எட்டாவது வசனத்திலிருந்து, அந்த நான்கு ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் கோரஸ் ஆரம்பிக்குது. பரிசுத்தவான்கள் ஜபங்களாகிய தூபவர்கள் நிறைந்த பொற்கவசங்களும் பிடித்து கொண்டு தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராயிருக்கிறீர் என்கிற, நாங்கள் பூமியில் அரசாழ்வோம் என்கிற புதிய பாட்டை பாடினார்கள்னு முடியுது. எல்லாமே அந்த செஷனுக்குள்ளே இருக்குது பாருங்கள். இப்படி முழு இதுவுமே ஒரு ஒரு பிளேயிங் த ஸ்கிரிப்டை. அந்த கோணத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இது எதற்காக எழுதப்பட்டது, என்ன இன்டென்ஷனில் எழுதப்பட்டது என்பதெல்லாம் நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகம் என்பது மிகப்பெரிய ஒரு அருமையான ஒரு புஸ்தகம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். அதில் வந்து தேவையில்லாத விஷயங்களை உள்ளே புகுத்தி அதை ஒரு பயங்கரமான புஸ்தகமாக மாற்றி விட்டுட்டோம். அற்புதமான புஸ்தகம், ஒவ்வொருத்தரும் வாசிக்க வேண்டிய புஸ்தகம், ஒரு லிட்ரேச்சரில் டாப் நாச்சான ஒரு விஷயம் அது. எழுத்து வகைகளில், அதாவது பாருங்களேன், இந்த ஏழு சபைகளுக்கும் ஒரு லெட்டர் எழுதியிருப்பார். அதை வச்சு நம்ம ஆளுங்க 1000 வருஷத்துக்கு ஒரு சபைன்னு உருவாக்கி, 7000 சபை இது. இந்த 7வது சபை வந்து லவோதிக்கியா சபை. நாம் இப்போ இருக்கிறது வந்து அனலும் இல்லாமல் குளிர் இல்லாமல் இருக்கிறோம். இப்படிலாம் வந்து ஏராளமாக பேசிட்டோம் நம்ம. ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு சபைக்கான எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லி அப்படிலாம் இல்லைங்க. 7 சபைக்கும் 7 லெட்டரும் வாசிக்கணும். அதனால தான் அந்த லெட்டரை வந்து ஒரு போஸ்ட் கார்டில் எழுதிடலாம். பக்கம் பக்கமாலாம் ஒரு லெட்டர் எழுதலை, போஸ்ட் கார்டில் எழுதுகிற அளவுக்கு சின்னதாக அவங்களுடைய இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒரு வர்ணனை, அவர்கள் சந்திக்கிற பிரச்சனை, அவர்களுக்குரிய ஒரு பாராட்டு, அவர்கள் ஜெயம் கொண்டால் அவர்களுக்கு என்ன கொடுக்கப்படும் அப்படிங்கிற மேனரில், அந்த பேட்டர்னில் ஒவ்வொரு சபைக்கும் எழுதப்பட்டு ஒவ்வொரு சபையிலையும் எல்லா கடிதமும் வாசிக்கப்படணும். ஆனால் ஏன் இந்த வரிசையில் எழுதினார்னு சொல்லி சொன்னால், நீங்கள் மேப் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் 13வது நேராக எதிர்த்து பார்த்தீங்கன்னா எபேசு பட்டணம் தான் இருக்கும். அந்த எபேசு பட்டணம் தான் துறைமுக பட்டணம். அங்கே தான் எல்லா லெட்டர்ஸும் வந்து இறங்கும். ரோம சோல்ஜர்ஸ் வந்து இறங்கினா அங்கே தான் இறங்குவாங்க. அங்கே இறங்கி எருசலேமுக்கு வரணும்னா அதுக்கு முன்னால் இந்த 7 ஊர்களையும் கடந்து வரணும். இந்த வரிசையில் தான் அந்த ஊர்கள் இருக்கும். நீங்கள் அந்த மேப்பில் பாருங்கள். அந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா வரிசையாக இங்கே என்ன வரிசையில் அந்த லெட்டர் எழுதப்பட்டிருக்குதோ அந்த வரிசையில் தான் இந்த பட்டணங்கள் இருக்கும். அந்த ஒரே காரணத்துக்காக தான் அப்படி இந்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கதே தவிர, இது 1000 வருடங்களுக்கு அடையாளம், ஒவ்வொரு 1000 வருஷத்துலையும் ஒரு ஒரு சபையினுடைய கேரக்டர் வந்து வரும் அப்படின்லாம் இல்லை. ரெண்டாவது விஷயம் புரிந்து கொள்ளணும், இதில் பழைய ஏற்பாட்டு கதையை சுருக்கமாக சொல்லப்படுவதற்கு தான் இந்த முதல் 3 அதிகாரங்களையும் அவர் எழுதுகிறார். நீங்கள் இந்த பேட்டர்ன்ஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். இப்போ வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரத்துலையும் 3வது அதிகாரத்துலையும் காதுள்ளவன் கேட்க கடவன் அப்படின்னு 7 முறை வருது. இந்த 3 சுவிசேஷம் இருக்கு பாருங்க, மத்தேயு மார்க்கு லூக்கா, இந்த 3 சுவிசேஷங்கள்லையும் காதுள்ளவன் கேட்க கடவன் சொல்லி 7 முறை வருது. இது சினஃபட்டிக் காஸ்பல். அதில் இல்லாத விஷயங்களை, அதில் இவர் எழுதாத விஷயங்களை எழுதுவதற்காக தான் ஒரு புஸ்தகமாக எழுதுகிறார்னு போன வாரத்தில் சொன்னேன். அப்போ எழுதும்போது என்ன பண்ணுறாரு, அதில் உள்ளது அப்படியே அந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணுறாரு. அங்கே 7 முறை காதுள்ளவன் கேட்க கடவன் இருக்கிறத இங்கே ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் சொல்லி 7 முறை போடுறார். அது மாத்திரமில்லை, பாக்கியவான் அப்படின்ற வார்த்தைகள் இந்த பியூட்டிடியூட்ஸ் என்று சொல்லப்படுகிற அந்த மலைப்பிரசங்கத்தினுடைய துவக்கத்தில் வரும் பொழுது பாக்கியவான் என்பது 8 முறை வருகிறது. அந்த 8 முறை வெளிப்படுத்தின விசேஷத்தில் வருது. இந்த தீர்க்கதரிசன புத்தகத்தை வாசிக்கிறவனும் அதை கேட்கிறவனும் பாக்கியவான், அதுபோல 8 முறை பாக்கியவான் என்பது வருகிறது. அது மாத்திரம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த ஒவ்வொரு சபைகள்லையும் ஜெயம் கொண்டவனுக்கு நான் ஒன்றை கொடுப்பேன்னு சொல்லி சொல்கிறத பாருங்கள். மொத சபை எபேஸ் சபைக்கு ஜெயம் கொண்டதை ஜெயம் கொள்கிறவர்களுக்கு நான் ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுப்பேன். ஆதியாகமம் அந்த முதல் முதல் தோட்டத்தில் ஜீவ விருட்சத்தின் கனி, இங்கேயும் ஜீவ விருட்சத்தின் கனி. யாத்திராகம் புஸ்தகத்தில் அவர்கள் இரண்டாம் மரணத்தை சந்திப்பதில்லை அப்படின்னு சொல்லி சர்த சபைக்கு எழுதும்போது இரண்டாம் மரணத்தை சொல்கிறார். செங்கடலை கடக்கிறத ஞாபகப்படுத்துகிறார், அல்லது யோர்தானை கடக்கிறத ஞாபகப்படுத்துகிறார். மூன்றாவது இதில் அவர்களுக்கு மறைவான மன்னாவை தருவேன் அப்படின்னு வனாந்திரத்தில் அவர்கள் நடந்து வந்ததை குறிப்பிடுகிறார். நான்காவது தியாத்திரா சபையில் அந்த இருப்பு கோலை உங்களுக்கு தருவேன், கோலை தருவேன், நட்சத்திரம், தாவீதினுடைய அந்த நட்சத்திரத்தை பற்றிலாம் பேசுகிறார். ரூல், அந்த வனாந்தரத்தை தாண்டி வந்த பிறகு அவர்கள் ராஜாவை தெரிந்து கொள்கிறார்கள், கிங்டமுக்கு வர்றாங்க. இப்படி தான் அவங்களுடைய பேட்டர்னில் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டை அவங்க புரிஞ்சு வச்சுருந்தாங்க. அடுத்த சபையில் வந்து அவங்க வெளியேறி போனதை, சிறைப்பட்டு போனதை குறிக்கிற வசனங்கள் அங்கே எழுதப்பட்டிருக்குது. அதுக்கு அடுத்ததில் திரும்ப வந்து கட்டுகிறத பில்லரின் த டெம்பிள், அவர்களுடைய சபையினுடைய அந்த தேவாலயத்தின் தூண்களாக மாற்றுவேன் அப்படின்னு மீண்டுமாக தேவாலயம் கட்டப்பட்டதை ஞாபகப்படுத்துகிற விதத்தில் அதை எழுதப்பட்டிருக்கிறது. பிறகு லவோதிகா சபையில் அதிகாரம் மீண்டும் வருகிறத குறித்து, அந்த எதிரிகள் எல்லாம் புறந்தள்ளப்படுகிறதை குறித்து சொல்லப்படுகிறதையும் நம்ம பார்க்குறோம். இப்படி பழையற்பாட்டினுடைய கதையை ஒவ்வொரு விஷயத்திலையும் சொல்லும்பொழுது அவர்களுக்கு, இப்போ நம்மளை மாதிரி கிடையாது பாருங்கள், நம்மளை மாதிரி வந்து வேதாகமம் பிரிண்டிங்கில் அவங்களுக்கு இல்லை. வேதாகமம் பிரிண்டிங்கில் இருக்கிறதுனால நம்ம வந்து அதை வாசிக்கிறது இல்லை. என்றைக்கு வேணால் நம்ம வீட்டில் தானே இருக்குது, எப்போ வேணால் எடுத்து வாசித்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை ஒரு ஷெல்ஃபில் வச்சிடுறோம். அதை வாசிக்கிறது இல்லை நம்ம, ஏன்னா அது பிரிண்டில் நம்ம கையில் இருக்குது. அந்த மாதிரி அது வந்து இந்த காதலுக்கும் கல்யாணத்துக்கும் உள்ள வித்தியாசம் மாதிரி அது. அவங்க வந்து அந்த பிரிண்டிங் இல்லாததுனால மனப்பாடம் பண்ண வேண்டியது அவசியமாக இருந்தது அவர்களுக்கு. ஒரு ஒரு நேரத்தில் நாம் எல்லாம் அந்த ஃபோன் நம்பர்லாம் மனப்பாடமாக வச்சுருப்போம். சில பேர்லாம் 15 நம்பர், 20 நம்பர் மனப்பாடமாக வச்சுருப்பாங்க. இன்றைக்கி எத்தனை பேருக்கு அது 20 நம்பர்னா 2 நம்பர் தான் மனப்பாடமாக இருக்கும். மீதியெல்லாம் நம்முடைய மொபைலில் இருக்குதுன்றதுனால அதை மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாமல் போயிடுச்சு. அதுபோல் அவர்களுக்கு வந்து ஒரு அவசியம் இருந்தது. யாரோ ஒருவர் தான் அதை பாடலாக பாடுவார், அல்லது வாரத்தில் அவங்க கூடி வரும்போது எழுந்து வாசிப்பார். ஆகவே அவங்க வந்து 11 வயசு 13 வயசுக்குள்ளாக முழு வேதாகமத்தையுமே முழுமையாக அவர்கள் மனப்பாடம் பண்ணியிருந்தாங்க. ஆகவே அவங்களுக்கு குறியீடாக சொன்னாலே புரிஞ்சிடும். அவங்க அது ஒரு ரெமீஸ் அப்படின்ற ஒரு முறை வைத்திருந்தாங்க. அதை பற்றிலாம் என்னுடைய பழைய செய்திகளில் நீங்கள் கேட்கலாம். அது எப்படி அவங்க வந்து அந்த குறியீடுகளை வந்து கற்றுக்கொண்டார்கள், ஒரு வசனத்தை சொன்ன உடனே எப்படி அந்த முழு அதிகாரமாக அவங்களுக்கு ஞாபகம் வருது, அதில் உள்ள அர்த்தம் எப்படி அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள், எந்த வார்த்தையை சொல்கிறோமோ அதை வைத்து அந்த அர்த்தத்தையே அவர்கள் என்ன சொல்ல வர்றோம் அப்படின்றதையே புரிந்து கொள்வார்கள். ஆகவே தான் இது இந்த வடிவத்தில் அது எழுதப்பட்டிருக்குது. சரி, இன்றைக்குள்ள வசனத்துக்கு நேராக நான் போகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம். துவக்கத்தை பார்த்தோம், இப்போ முடிவையும் பார்ப்போம். இந்த 21, 22 பரலோகத்தை ஒப்பிட்டு எழுதப்பட்டிருக்குது என்று அநேகர் சொல்கிறதுனால அது இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த 21வது அதிகாரத்துக்கு நான் வர்றேன். நாங்கள் ரீதிங்கர்ஸ், மாற்று சிந்தை என்கிற ஒரு முகாம் ஒவ்வொரு வருடமும் ஜனவரி மாதம் விடுமுறையில் நடத்துகிறோம். அந்த அங்கே நான் பேசும்போது வெளிப்படுத்தல் விசேஷத்துக்கு கூடுதலாக எல்லாவற்றையும் ஆதாரத்தோடு நான் பேசுவேன் அந்த இடத்துல. இப்போ இங்கே வந்து நமக்கு அதுக்கான நேரம் இல்லை. ஸோ முதலையும் துவக்கத்தையும் நான் சொல்கிறேன், அது எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதையும், பிறகு எப்படி அது முடிவுக்கு வருகிறது, எதை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் எழுதப்பட்டிருக்குது என்று சொல்வது தான் என்னுடைய தற்போதைய நோக்கமாக இருக்கிறதுனால நாம் அதை பற்றி பார்க்குறோம். நாம் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த மாதிரியாக பார்வையில் எப்போவாவது நீங்கள் வாசித்திருக்கீங்களா? நம்ம கேட்குற விஷயங்களையே தான் நம்பிக்கிட்டு இருக்கிறோம். யாரோ சொல்கிறாங்கன்றது தான், இன்னும் சொல்லப்போனால் அதை குறித்து அதிகமாக ஜனங்களுக்கு ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்குது. எங்கேயாவது ஒரு ஆடு பிறந்துருச்சு, எங்கேயாவது ஒரு பாம்பு விழுந்துருச்சு, எங்கேயாவது ஒரு பூமி அதிர்ச்சி வந்துருச்சுன்னா அவ்வளோதான், கொஞ்சம் நாளைக்கு அதையே தான் நம்ம ஓட்டிக்கிட்டு இருப்போம். இப்போ கூட பாருங்களேன், 2000வது வருஷம் வரும்பொழுது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. 1999 இதை குறித்த பிரசங்கம் பண்ணுகிறவர்கள் யாரோ அவர்கள் மிகவும் பிரபலமாக இருந்தாங்க. இதை குறித்து, அதாவது வருகையை குறித்து பிரசங்கம் பண்ணுகிறவர்கள் மிகப்பெரிய அளவில் பிரபலமடைய ஆரம்பித்தார்கள். அப்புறம் 2000 வந்தது. ஏன்னா 2000 இயேசு வந்துடுவார், 2000 ஃப்ளைட்டெல்லாம் பொத்து பொத்துன்னு கீழே விழுந்துடும், பேங்க் எல்லாமே அந்த நெட்ஒர்க்கே இல்லாமல் போயிடும் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. 2000 உலகமே க்ளோஸ் அப்படி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. 2000 ஒன்றும் நடக்கலை. 2000க்கு அந்த நியூ இயர் வந்து ஒரு வித்தியாசமான நியூ இயராக இருந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும். அதில் ஒரு குறிப்பிட்ட வயது உள்ளவர்களுக்கு அந்த சம்பவங்கள் நான் பேசும்போது நீங்கள் அதோடு கூட உங்களை அடையாளப்படுத்தி பார்த்துக்க முடியும். ஆனால் அதற்கு அப்புறமா 2000லிருந்து இந்த வருகை குறித்து பேசுகிறவர்களுடைய பரபரப்பு இல்லாமல் போச்சு. அப்படியே வந்து இப்போ கோவிட் அப்போ தான் மறுபடியும் ஒரு ஹிட் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. அது இந்த சுனாமி வந்தபோது கொஞ்சம் பரபரப்பாச்சு. அப்புறமா இந்த மாதிரி பெரிய நிகழ்வுகள் ஏதாவது நடந்ததுன்னா அந்த நேரத்தில் இவங்க கடை திறந்துடுறாங்க, ஹாட் கேக்ஸ் விற்க ஆரம்பிச்சிடுறாங்க, சுட சுட பன்னு பஜ்ஜிலாம் போட்டு விற்றா ஜனங்க எப்படி வாங்குவாங்களோ அப்படி இந்த செய்திக்கு நல்ல ஒரு செல்லிங் பாயிண்ட் கிடச்சிடுது நமக்கு. ஆனால் அதை சொல்கிறதுக்காக வேதாகமம் எழுதப்படலை அப்படிங்கிறத நான் ஆணித்தரமாக உறுதியாக சொல்ல வேண்டிய அவசியத்தில் இருக்கிறேன். அப்போ இந்த 21 வெளிப்படுத்தின விசேஷம் 21:5 வாசிக்கிறேன். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையும் உள்ளவைகள், இவைகளை எழுது என்றார். இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். எங்க? இந்த பூமியில் எல்லாத்தையும் புதிதாக்குறத பற்றி தான் வேதாகமம் சொல்லுது, அழிக்கிறத பற்றி இல்லை. இதை அழிச்சிட்டு வேற ஒரு உலகத்தை உண்டாக்க போகிறேன், உங்களெல்லாம் அந்தரங்கத்தில் ஆவியாக அலைய வைக்க போகிறேன், நீங்களாம் அங்கே அப்படியே ஏஞ்சல்ஸ் மாதிரி நடந்துக்கிட்டு தாடி வச்ச ஒரு பெரியவர் அங்கே உட்காந்துருப்பார், அவர் தான் ஆண்டவர், மற்றவங்களாம் அப்படியே ஹோஹேன்னு அப்படியே ஆடிக்கிட்டு ஒரு அங்கே ஒரு மரம் இருக்கும், அந்த பழத்தை பறித்து சாப்பிட்டுக்கிட்டு ஹார்ப் வாசித்துக்கிட்டு இந்த படம்லாம் போடுவாங்க பாருங்கள் சில இடத்துல, அப்படியே இப்போ வாசித்துக்கிட்டு. அப்புறம் இன்னும் சில பேருக்கு என்னென்னா, இங்கே செய்த கிரியைகளுக்கு ஏற்ற மாதிரி அங்கங்கே பில்டிங் பாதி பில்டிங் இருக்கும், சில பேருக்கு கூரையே இருக்காது, அவனவன் கிரியை செய்த பலன் நான் தரேன்னு சொல்லியிருக்காருல, அதனால் வீடு இருக்கும் ஆனால் அவனுக்கு கூரை இருக்காது, அஸ்திபாரம் தான் போட்டிருப்பேன், நீ எந்த அளவுக்கு ஊடிஞ்சேரியோ அந்த அளவுக்கு அங்கே பெரிய பெரிய வீடு இருக்கும், பெரிய ரூம், 3BHK 2BHK 1 ரூம் கிச்சன்லாம் இருக்கும், சில வீட்டில் பாத்ரூமே இருக்காது போல் இருக்கு, அப்படிலாம் வச்சு கட்டியிருப்பாரு அப்படின்னு இஷ்டத்துக்கு கதை அளந்து விட்டுக்கிட்டு இருப்பேன். இப்போ நீங்கள் பாருங்கள், எத்தனை பேர் பரலோகத்துக்கு போயிருந்து புஸ்தகம் எழுதியிருக்காங்க, நரகத்துக்கு போயிருந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறாங்க, நான் பரலோகத்துக்கு போனேன் அப்படின்னு புஸ்தகம் எழுதியிருக்கிறாங்க, நரகத்துக்கு போனேன்னு புஸ்தகம் எழுதியிருக்காங்க, த லெக் ஆஃப் அ ஹெல்லா என்னமோ ஒரு புஸ்தகம், ரெண்டு பார்ட்டாக ஒரு அம்மா தூங்கி டெய்லி வந்து ஆண்டவர் அவங்கள அப்பப்போ கூப்பிட்டு போய் அங்கங்கே பகுதிகளெல்லாம் என்ன பண்ணியிருக்காரு, காண்பித்திருக்கிறார். இதெல்லாம் வாசிக்கும் போது சில பேர் என்கிட்ட கேட்பாங்க, இப்போ இதெல்லாம் நீங்கள் நம்புறீங்களா இல்லையா, இவ்வளோ பேர் போயிட்டு வந்துருக்குறாங்களே பரலோகத்துக்கு அப்படின்னு சொல்லி. எத்தனையோ பெரிய ஊழியக்காரர்கள் அவர்கள் பரலோகத்துக்கு போயிட்டு வந்த அந்த தரிசனத்தை வந்து பகிர்ந்துருக்கிறாங்க பாருங்கள், நாங்கள் போனோம் இப்படி இப்படிலாம் இருந்தது, 3 நாள் ஆண்டவர் எங்களை சுற்றி காமிச்சார், அப்புறமா அங்கே வேறு அமுச்சு விட்டார், நரகத்துக்கு வேறு அமுச்சு விட்டார், அதை போய் பார்த்துட்டு வான்னு சொல்லிட்டு அப்படின்னு என்னமோ ஆக்ரா கோட்டையை சுற்றி பார்த்துட்டு வர மாதிரி சுற்றி பார்த்துட்டு வராங்க. இப்போ இதெல்லாம் உண்மையாக பொய், அதை பற்றி எனக்கு தெரியாது, அவங்க பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை தானே, அவங்க ஏன் பொய் சொல்லணும், அவர்கள் பொய் சொன்னார்கள்னு சொல்கிறதுக்கு எனக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. என்னுடைய ஒரே ஒரு கேள்வி, 4 பேர் போயிட்டு வராங்க பரலோகத்துக்குன்னா 4 விதமான பரலோகத்தை பார்த்துட்டு வர்றாங்களே, எதுதான் உண்மையான பரலோகன்றது தான் என் கேள்வி. ஒரு பரலோகம்னு சொன்னால் 4 பேரும் பார்த்தா 4 பேரும் ஒரே மாதிரி தானே பார்க்கணும், தாஜ்மஹாலை பார்க்க போகிறீங்க, 4 பேரும் 4 விதமாக வந்து சொல்லுவீங்க, 4 பேரும் ஒரே மாதிரி தானே சொல்லுவீங்க. ஆனால் இங்கே இவங்க சொல்கிற புஸ்தகங்களும் இவங்க எழுதியிருக்கிற புஸ்தகங்களும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லிட்டு வரீங்க. ஒருத்தர் சொல்கிறாரு அது பெரிய ஆழமாக இருக்குது, ஒரு இடம் மேடாக இருக்குதுன்றார், ஒருத்தர் சொல்கிறாரு ஒரு இடம் இருட்டாக இருக்குது, இன்னொரு இடம் வெளிச்சமாகுதுன்றாரு. அப்போ ஆண்டவர் கூட்டு போய் காமிக்கும் போது 4 பேருக்கும் ஒரே இடத்த காமிக்காமல் வேறு வேறு இடத்த காமிச்சாரான்னு ஒரு கேள்வி வருது, அதுதான் எனக்கு சிக்கல். அது இருக்குது இல்லை, இவங்க போய் சொன்னாங்க உண்மை சொன்னாங்கன்றது என்னுடைய நோக்கம் கிடையாது, அது நான் ஆராய்ச்சி பண்ணவோ அல்லது நியாயத்தீர்ப்பு கொடுக்கவோ முடியாது. என்னுடைய கேள்வி, என்னுடைய குழப்பமான கேள்வி என்னென்னா, 4 பேரும் போயிட்டு வந்து ஒரே மாதிரி சொல்லாமல் 4 விதமாக சொல்கிறார்களே, அங்கே ஒரு பரலோகம் தானே இருக்குன்றது தான் என்னுடைய கேள்வி. சேலா நின்று யோசிங்க. ஆனால் வேதாகம் என்ன சொல்கிறதுனா, இதோ சகலத்தையும் நான் புதிதாக்குகிறேன். எங்கே? 21 அதிகாரத்தில் முடிவும் தருவாயில் சொல்கிறார், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். எல்லாம் பழசாக கிடக்குது, எல்லாம் பழைய உடன்படிக்கையில் கிடக்குது, இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். இப்போ 10வது வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரம் 10வது வசனம், பெரிதும் உயரமுமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தான். பரலோகத்துக்கு ஏறி போகிற ஒன்றை அவன் பார்க்கவில்லை, இவன் மேலே ஏறி போய் பரலோகத்திலிருந்து இறங்குகிற ஒரு நகரத்தை அவன் பார்த்தான். அப்போ தேவனுடைய நோக்கம் என்ன? உங்களை பரலோகத்துக்கு கூட்டு போகிறதா, அல்லது பரலோகத்திலிருந்து உன்னை இறங்கி வர்றதை காண்பிக்கிறதா? இப்போ நீங்கள் இங்கிலீஷ் படம் பார்க்குற மாதிரி பரலோகத்துலேருந்து ஏலியன் மாதிரி இந்த நகரம் இறங்கி வர்றத எதிர்பார்த்து காத்திருக்க போகிறீங்களா? இனிமே அது நடக்க போகுதா? கட்டி இப்போ சில பேர் சொல்கிறாங்க அவர் வந்து கட்டிக்கிட்டு இருக்கிறாராம். இப்போ கட்டிக்கிட்டு இருந்து அது கடைசியாக டங்குன்னு ஒரு சத்தத்தோட முடியும் அது வேலை. அது முடிஞ்ச பிறகு ரிப்பன் கட்டி அங்கேருந்து இறக்குவார். ரிப்பன் கட் பண்ணி நம்மலாம் அந்த ஊருக்குள்ளே போக வேண்டியதுதான் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இல்லைங்க, அப்படி அப்படி இங்கே இல்லவே இல்லை. அதை பார்ப்போம். நம்ம என்ன சொல்லப்பட்டிருக்குது, இந்த புதிய எருசலேம் என்றால் தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிற எருசலேம் என்றால் என்ன? இந்த இதை தான் ஆபிரகாம் எதிர்பார்த்து கொண்டிருந்தான். இந்த இறங்கி வருதுன்னு இவர் சொல்கிறார் இல்லையா, இதுதான் பைபிளுடைய துவக்கம். இது ஒரு நகரம், சிட்டி ஃப்ரம் காட். அப்போ அது வரைக்கும் என்ன நகரம் இருந்ததுன்னா சிட்டி ஃப்ரம் கெயின். காயின் தான் முத முத ஒரு நகரத்தை கட்டினான்னு ஏன் எழுதணும் வேதாகமத்தில்? காயின் போய் ஒரு நகரத்தை கட்டினான். அந்த நகரத்தை கட்டி எதுக்காக? அவன் பாதுகாப்பாக தங்கி இருக்கும்படியாக. ஆபிரகாம் ஆண்டவர் என்ன சொன்னாரு, நீ நகரத்தை கட்டாத, நீ பரதேசியாயிரு, நீ ஊர் ஊரா போகிறவனாயிரு, ஒரு நகரத்தை கட்டி அங்கே வாழ வேண்டும் என்று ஆசைப்படாதே. இது ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னது. ஆனால் ஆபிரகாமுக்கு உள்ளத்துக்குள்ள ஒரு ஏக்கம் இருந்தது. அப்போ நகரம்னா என்ன? த வே ஆஃப் லிவிங். மனிதர்கள் தாங்கள் வாழ்வதற்கு தெரிந்து கொண்ட ஒரு முறையை தான் சிட்டி என்று சொல்லுகிறோம். மனிதர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், அவருடைய முறை என்ன என்பதை நான் ஈஸ்டர் குட் ஃப்ரைடே செய்திகளில் தொடர்ந்து நான் பேசியிருக்கிறேன். ஒருவனை கொல்வதின் மூலமாக அதை அஸ்திபாரமாக வைத்த கட்டப்படுவதுதான் காயின் உருவாக்கின உலக முறை. ஆனால் ஆல்டர்னேட்டிவ் சிஸ்டத்தை ஆபிரகாம் தேடுகிறான். இங்க இது சிட்டி ஆஃப் த லேம்ப், ஆட்டுக்குட்டியானுடைய நகரம். இது காயினுடைய நகரம் இல்லை, இது ஆட்டுக்குட்டியானுடைய நகரம், புதிய எருசலேம். இது மீட்கப்பட்டவர்கள் வாழ்கிற இடம், எ சொசைட்டி ஆஃப் ரிடீம்டு பீப்புள். எபிரேயர் 11:9 நான் வாசிக்கிறேன். விசுவாசத்தினால் அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியைப் போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்தான். ஆபிரகாமுடைய ஜபம் இதுதான், தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரம். அந்த ஜபத்திற்கான பதில் இத்தனை வருடங்கள் கழித்த பிறகு, இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு, அந்த நகரம், தேவனால் கட்டப்பட்ட அந்த நகரம் இறங்கி வருகிறதா இருக்கிறது. அந்த நகரம் எது? அந்த நகரத்தை சில சமயங்களில் சிட்டினும் சில சமயங்களில் மனவாட்டினும் நீங்கள் வெளிப்படுத்தின விஷயத்தில் வாசிக்கலாம். அந்த மனவாட்டி தான் சபை, இந்த சிட்டி தான் சபை. இது இனி உருவாக போகிறது இல்லை, இப்போ இங்கே இருக்குது இந்த நகரம். எல்லா பாஷைக்காரரும் எல்லா கோத்திரத்துக்காரர்களாலும் நிறைந்த ஒரு நகரமாக, தேவனால் கட்டி உண்டாக்கப்பட்ட நகரமாக, அடுத்தவர்களை அழித்து அதன் மேல் கட்டப்படுகிற நகரம் அல்ல, தம்மைத்தாமே கொடுத்தவராக அந்த ஃபவுண்டேஷன் ஆஃப் த வேர்ல்டு. இந்த நகரத்தை கட்டுவதற்கு ஒருவர் பலியிடப்பட வேண்டியது அவசியமாக இருந்திருந்தால் அது இயேசு கிறிஸ்துவாக இருந்து தம்முடைய பலியினாலே மற்றவர்களை வாழ வைக்கிற அந்த முறையை அவர் கொடுத்தார். ஒரு முறை என்கிட்ட ஒரு கதை சொன்னாங்க, சைனாவில் ஒரு பெரிய டேம் இருக்குது, இப்போ கூட அந்த டேம் செய்திகள் அடிபட்டுச்சு. பெரிய டேம், பல 1000 ஆண்டுகளாக அந்த டேம் இருக்குது. அந்த டேம் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பதற்கு காரணம் என்ன, இவ்வளோ வலிமையாக இருப்பதற்கு காரணம் என்னென்னா, அதை கட்டின அந்த ராஜா தன்னுடைய மகனை பலி செலுத்தி முதலாவது வைத்து விட்டு பிறகு அந்த அணையை கட்டினானான். அப்படி ஒரு நம்பிக்கை இருந்தது தானே. மூத்த பிள்ளையை வெட்டி வச்சா அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், கடவுள் வந்து ரொம்ப பிரியப்பட்டுருவார் மூத்த பிள்ளைய கொடுத்தா அப்படின்னு சொல்லி. இல்லை, மூத்த பிள்ளைய கேட்குற ஆள் நான் கிடையாதுன்னு சொல்லி காண்பிக்கிறதுக்காக தான் ஆபிரகாம ஈசாக்கை கொண்டு வரவே சொன்னார். எனக்கு அது தேவையில்லைன்னு சொல்கிறதுக்காக தான் அந்த கதையை, தேவைன்னு சொல்கிறதுக்காக இல்லை. அப்போது அந்த டேமை பற்றி என்ற கதை சொல்லும் போது நான் என்னுடைய கேள்வி என்னென்னா, மகனை வச்சாலே 1000 ஆண்டுகள் அது ஸ்ட்ராங்காக இருக்கும்னா, அந்த ராஜாவே பலியாயிருந்தாருன்னா இன்னும் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும் அந்த அண்ணே. அந்த ராஜா பாருங்க, மகனை கொடுக்கறது ஈஸி, தன்னை கொடுக்கறது தான் கஷ்டம். மகனை கூட கொடுத்துருவாங்க, தன்னைத்தானே கொடுக்கறது தான் கஷ்டம். ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்து தன்னைத்தானே பலியாக செலுத்த நிமித்தமாக ஒரு புதிய எருசலேமை, சமாதான நிறைந்த அந்த பட்டணத்தை கொண்டு வந்தார் என்பது தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு கீழே நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், அதன் பிரகாரம் மிகவும் விலையுயர்ந்த ரத்தனக்கல்லை போல் இருந்தது. அது பெரிதும் உயரமுமான மதிலும் கிழக்கே 3 வாசல், வடக்கே 3 வாசல், தெற்கே 3 வாசல், மேற்கே 3 வாசலாக 12 வாசல்களும் இருந்தன. இந்த வாசல்கள்லாம் எதை குறிக்குது? 12 கோத்திரங்கள் கொண்ட அந்த இஸ்ரவேல், ஒரு புதிய இஸ்ரவேல் இங்கே உண்டாக்கப்படுகிறது என்பதை தான் காண்பிக்குது. அதுக்கு நகரத்தின் மதில்களுக்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தன. அவைகளின் மேல் ஆட்டுக்குட்டியானுடைய 12 அப்போஸ்தலருடைய 12 நாமங்கள் பதிந்திருந்தன. இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமும் இருக்குது. 16வது வசனம், அந்த நகரம் சதுரமாயிருந்தது, அதன் அகலம் நீளம் சமமாயிருந்தது. அவன் அந்த கோலினால் நகரத்தை அளந்தான், அது 12,000 ஸ்தாதி அளவாயிருந்தது. அதன் நீளமும் அகலமும் உயரமும் சமமாயிருந்தது. நீளம் அகலம் உயரம் ஒவ்வொன்றும் 1,500 மைல் அளவின்படி, 1,500 மைல். இந்த அளவை அவங்க பார்க்கும்போது ஆச்சரியம் என்னென்னா, அந்த நாட்களில் ரோம சாம்ராஜ்யத்தினுடைய அளவும், ரோம சாம்ராஜ்யம் பறந்திருந்தது இல்லையா, அதனுடைய அளவும் இந்த அளவும் ஒப்பிட்டு பார்த்தா சமமாக இருந்திருக்கிறது. ரோம சாம்ராஜ்யத்தினுடைய அளவையும் இந்த புதிய, அதாவது அவர் என்ன சொல்ல வர்றார்னா, இந்த ரோம சாம்ராஜ்யத்துக்கு மாற்றாக இப்படி ஒரு பட்டணம், இப்படி ஒரு நகரம் இறங்கி வருகிறது என்பதை எழுதுகிறார். அப்போ அதில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால், அதன் மதில், நகரத்தின் மதில்கள் அஸ்திபாரங்கள் சகலவித ரத்தனங்களும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. அப்படி போட்டுட்டு, 1வது அஸ்திபாரம் வஜ்ரக்கல், 10வது வைடூரியம், 11வது சுநீரம், 12வது சுகந்தி இவைகளே அப்படின்னு முடியுது. 12 கல்கள் சொல்லப்பட்டிருக்குது இந்த அஸ்திபார, இந்த நகரத்தில் 12 கற்கள் இருக்கிறது அதனுடைய அஸ்திபாரங்களாக. இதை வேற எங்கே பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னால், பிரதான ஆசாரியனுடைய பிரஸ்பிளேட், அவனுடைய மார்பிலே போடப்பட்டிருந்த அந்த கச்சையில் இந்த 12 கற்களும் பதிந்திருந்தது. அப்போ இது எதை குறிக்குது? இந்த நகரம் என்பது சபை. இந்த சபை தன்னுடைய பிரஸ்பிளேட்டில், தன்னுடைய இருதயத்தில் கட்டப்பட்டிருக்கிற மார்க்கச்சையில் இந்த 12 கற்களையும் உடையதாக இருக்கிறதுனா என்ன அர்த்தம்? இந்த சபை தான் இன்றைக்கு இந்த உலகத்திற்கு பிரதான ஆசாரியனாக இருக்கிறது. பிரதான ஆசாரியன்னா என்ன? பரிந்து பேசுகிறதாக, அல்லது இந்த உலகத்திற்கு சுகத்தை கொண்டு வருகிற பணியை செய்ய வேண்டியது சபையினுடைய வேலை. இந்த உலகம் அழிஞ்சு போகுன்ற துர்ச்செய்தியை பரப்புவது அல்ல. த சிட்டிசன் ஆஃப் ஜெருசலேம், இந்த எருசலேமினுடைய குடிமக்களாகிய நாம், இந்த புதிய எருசலேமினுடைய குடிமக்களாகிய நாம், இந்த சபையினுடைய குடிமக்களாகிய நாம், இயேசு கிறிஸ்துவோட மனவாட்டியாகிய நாம், நம்முடைய வேலை டு பிரிங் ரீகன்சிலியேஷன், ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்கள் கரத்திலே தந்தார். இந்த நாம் இந்த பூமிக்கு, இந்த ஜனங்களுக்கு சுகத்தையும் ஒருமனப்பாட்டையும் ஒப்புரவாக்குதலையும் கொண்டு வர வேண்டும். இதுதான் தேவனுடைய தரிசனம். இதுக்கு தான் சபை இருக்குது. அதுதான் இந்த புதிய எருசலேம். இந்த புதிய எருசலேம் இனி வரப்போகிறதில்ல, இப்பொழுது இருக்கிறது. அது எப்படி இருக்கணும்னு சொல்லி சொன்னால், கரையற்றதாக திரையற்றதாக இருக்கணும். அதற்கான முயற்சிகளில் எல்லாரும் ஈடுபடணும். அதுதான் பவுல் சொல்கிற ஒரு விஷயம். நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது இதுதான். நம்முடைய கிராண்ட் விஷன், கிராண்ட் ஹோப், கிறிஸ்தவத்தினுடைய கிராண்ட் ஹோப், பெரிய நம்பிக்கை பரலோகத்துக்கு போகிறதில்லை, பரலோகத்தை பூமிக்கு கொண்டு வருவது. இந்த வெளிப்படுத்தல் 21-22, உம்முடைய ராஜ்யம் வருவதாக நம்ம ஜெபம் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஜெபத்தினுடைய பதிலாக நாம் பார்க்க வேண்டும். அந்த ஜெபத்திற்கு கிடைத்த பதில், உம்முடைய ராஜ்யம் வருவதாக. இது பரலோகம், பரலோகத்தை குறிக்கிறதாக பலர் சொல்லும்பொழுது ஏன் நாம் அதை இல்லை அப்படின்னு சொல்கிறோன்னு சொல்லி சொன்னால், 21-22, அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை. ஒரு நகரம் இருக்குமானால் அந்த நகரத்தினுடைய மையத்தில் என்ன இருக்கணும்? ஒரு தேவாலயம் இருக்கணும், ஒரு பலி செலுத்துகிற இடம் இருக்கணும், ஒரு சாமி இருக்கணும். அது இல்லாமல் கோயில் இல்லாத ஊரில் குடி இருக்காத அப்படின்லாம் நீங்கள் பழமொழியெலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இங்கே ஒரு நகரம் வருகிறது, அந்த நகரத்தில் தேவாலயம் இல்லை, அதான் மெயினாக சொல்லப்பட்டிருக்கு. அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை, நீங்களே தேவனுடைய ஆலயம். அங்கே என்ன பண்ணுறோம்? சர்வவல்லமுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம். நாமும் அவரும் சேர்ந்து தான் இந்த சரீரமும் இந்த தலையும், நாம தான் தேவாலயமாக இருக்கிறோம். நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்கும் சூரியனும் சந்திரனும் அதுக்கு வேண்டுவதில்லை. தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பது. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்தில் நடப்பார்கள். பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். இது பரலோகத்தை பற்றி சொல்லப்படுகிற டிஸ்கிரிப்ஷனாக இருந்ததுனா, இது பரலோகம் எப்படி இருக்குன்னு சொல்லப்படுகிற டிஸ்கிரிப்ஷனாக இருந்ததுனா, பூமியின் ராஜாக்கள் பரலோகத்துக்குள் வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதா சொல்லுவோமா? இங்கே என்ன பண்ணுறது, பூமியின் ராஜாக்கள் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். அங்கே ராக்காலமும் இல்லாதபடியால் அதன் வாசல்கள் பகலில் அடைக்கப்படுவதில்லை. உலகத்தாருடைய மகிமையும் கனத்தையும் அதற்குள் கொண்டு வருவார்கள். உலகத்தாருடைய கனமும் மகிமையும் உள்ளவரும், ஆனால் தீட்டுப்பட்டதும் அருவறுப்பும் பொய்யை நடப்பிக்கிறதுனால் ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. இதெல்லாம் எங்கே நடக்க போகுது? பரலோகத்திலையா? அது பரலோகத்தில் நடக்க போகிறது இல்லை, பூமியில் தான் நடக்க போகிறதுன்றதுக்கு அடுத்த அதிகாரத்தில் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். 15வது வசனம், 22:15. நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலைபாதகரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். புறம்பே இருப்பார்கள்னா வெளியே இருப்பாங்கன்னு அர்த்தம். வாசல் இருக்குது, அந்த வாசலுக்கு வெளியே அவங்க இருப்பாங்க. இவர்களுக்கு ஒப்புரவாக்குதலையும் சுகத்தையும் கொடுத்து இவர்களையும் இந்த பட்டணத்துக்குள் கொண்டு வருவது தான் இப்போ சபையினுடைய வேலை. அப்போ இந்த பட்டணம் என்பது என்ன? தேவன் கட்டுகிற சபை, தேவன் கட்டுகிற நகரம், அதுதான் இறங்கி வந்திருக்கிறது இந்த பூமியிலே. அது ஸ்தாபிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, அது பெருகி கொண்டிருக்கிறது. அதற்கு நீங்களும் நானும் ஸ்தானாதிபதிகளாக இருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை தான் சொல்கிறார் அவர், இதோ சகலத்தையும் நான் புதிதாக்குகிறேன். இவர் இந்த பிளே ரைட் மாதிரி எழுதுறத பவுல் எப்படி எழுதுகிறார் என்றால், 2 கொரிந்தியர் 5:17 நான் வாசிக்கிறோமே, இதோ பழையன எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எங்கே எல்லாம் புதிதாயிருக்குது? நாம் விசுவாசித்து நடவாமல், நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். விசுவாசத்தில் தான் நம்ம பார்க்குறோம். எவ்ரி திங் இஸ் நியூ நாவ். இந்த சபையிலே, இந்த தேவனுடைய மனவாட்டி என்று சொல்லப்படுகிற நமக்கு, இயேசு கிறிஸ்துவை ராஜாவாக ஏற்றுக்கொண்டு அவருடைய ஆட்சி முறைக்கு ஒப்படைக்கப்பட்ட இந்த ஜனங்களுக்கு, அவருடைய பிள்ளைகளாக இருக்கும்படி அதிகாரம் கொடுக்கப்பட்ட இந்த ஜனங்களுக்கு எல்லாமே புதியதாய் இருக்கிறது. எவ்ரி திங் பிகேம்ஸ் நியூ. நமக்கு நம்ம எல்லாவற்றையுமே வரப்போகிறதுல கவனத்தை செலுத்தி கொண்டிருக்கிறோம், ஆனால் இங்கே இப்பொழுது இவைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ரைட் நாவ் எவ்ரி திங் இஸ் நியூ. நாம் புதிய சட்டத்தின் கீழே வாழ்கிறோம், புதிய உடன்படிக்கையின் கீழே இருக்கிறோம், புதிய ராஜாவின் கீழே இருக்கிறோம். புதிய மதிப்பீடுகள், நியூ வேல்யூஸ் எல்லாம் நமக்கு புதிதாக்கப்பட்டிருக்கிறது. நாம் புது சிருஷ்டியாக்கப்பட்டிருக்கிறோம், பரலோக வாசிகளாக மாற்றப்பட்டிருக்கிறோம். பரலோகவாசிகள்னா எங்கேயோ போகிறவங்க இல்லை, சிட்டிசன்ஸ் ஆஃப் ஹெவன்னா. அதுக்கு தனியாக ஒரு நாள் பிரசங்கம் பண்ணணும். அப்படின்னா என்னன்னு நீங்கள் புரிந்து கொள்வதற்கு இன்றைய பிரசங்கம் புரிந்து கொள்ள வேண்டியது, இந்த தேவனுடைய நகரம், இந்த எருசலேம், நாம் மேலே போகிறதை பற்றியது அல்ல, அது கீழே இறங்கி வருகிறதா இருக்கிறது. கீழே இறங்கி வருவது நம்முடைய சந்தோஷத்துக்காக மாத்திரமல்ல, இந்த கிறிஸ்துவை சரியாக அறிந்து கொண்டவர்கள் தங்களுடைய சந்தோஷத்துக்காக வாழ்கிறவர்கள் அல்ல. இருதயத்திலே 12 முத்துக்களை பதித்த அந்த பிரதான ஆசாரியனைப் போல தங்களுடைய சொந்த சோகங்களுக்காக அழாமல், பிரதான ஆசாரியன் துணியை கிழிக்க முடியாது, சொந்த ஆட்கள் இறந்து போயிட்டா கூட பக்கத்தில் போய் தொட முடியாது, அவனுடைய சொந்த சுக துக்கங்களை பார்க்கிறவனாக அவன் இருக்க முடியாது. ஆனால் மற்றவர்களுடைய சுகத்திற்காக, மற்றவர்களுடைய ஒப்புரவாகுதலுக்காக, மற்றவர்களுடைய மன்னிப்புக்காக இவன் பரிந்து பேசுகிறவனாக இருக்கிறான். அப்படி தான் நாமும் கூட, இந்த சபையும் கூட இந்த உலகத்தில் இயங்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் மற்றவர்களுடைய, இந்த புறம்பே இருக்கிறவர்களை உள்ளே கொண்டு வருகிற வேலைகளை நாம் செய்கிறோம். அப்படின்னா இந்த பரலோகத்துக்கு நரகத்துக்கு போகிறவர்களை தப்பிக்கிறது அந்த நோக்கத்தில் இது சொல்லப்படலை. இங்கே இப்பொழுது ஒரு புதிய சட்டத்தின் கீழே, புதிய வாழ்க்கை முறையின் கீழே, காயினுடைய பட்டணத்தில் இருக்கிறவர்களை, காயினுடைய பட்டணத்திலே ஒருவரை ஒருவர் கொன்று வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பட்டணத்திலிருந்து அவர்களை விடுவித்து, கையினால் கட்டப்படாத அந்த நகரத்திற்கு ஆபிரகாம் காத்திருந்தானே, அந்த நகரத்திற்குள்ளாக கொண்டு வந்து அங்கே அவர்கள் சுகமாய் தங்கியிருக்க பண்ணுகிற வேலையை நாம் செய்கிறோம். இதுதான் கிராண்ட் விஷன், இதுதான் தேவனுடைய கனவு. இதை நிறைவேற்றுவது தான் சபையினுடைய வேலை. இதை புரிந்து கொள்வீர்களானால் நீங்கள் கிறிஸ்தவர்களானதற்கான நோக்கம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். நம்ம ஜெபம் பண்ணலாம், பிதாவே எங்கள் கண்கள் திறக்கப்படுவதாக, எங்களை அந்த மேலான இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்தி நீர் இறங்கி வரப்பணின அந்த நகரத்தை நாங்கள் பார்க்க எங்களுக்கு உதவி செய். நாங்கள் எல்லாமே எதிர்காலத்தில் நடக்கப்போகுதுன்னு நினச்சி அலட்சியமாக இந்த காலங்களில் வாழ்ந்து ஏதோ பரிசுத்தமாக இருந்து பாதுகாப்பாக இருந்து இந்த நரகத்தை தப்பிச்சு உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துணுன்ற மாதிரி ஒரு கருத்தோடு வாழ்ந்தோம். ஆனால் எங்களுக்கு இப்போது இங்கேயே வேலை இருக்குது. இந்த இடத்துல எல்லாவற்றையும் நீர் புதிதாக்குகிறீர். எல்லாம் இங்கு புதிதாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள எங்கள் மனக்கண்கள் திறக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். இதை புரிந்து கொண்டு இன்ஃப்ளூயன்சர்ஸாக இந்த உலகத்திலே உப்பாக வெளிச்சமாக தேவனுடைய பட்டணத்தை இந்த பூமியிலே பரப்புகிறவர்களாக பெரிதாக்குகிறவர்களாக, அந்த கல் அந்த சிலையை உடைத்து பரவினது போல இது முழு பூமிக்கும் பரவ நாங்களும் அதற்கு ஸ்தானாதிபதியாக இருக்கிறோம் என்கிற அறிவை எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். தேங்க்யூ. என்னுடைய செய்திகளை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறதுக்கு நன்றி. நாங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் நீங்கள் எங்களை உங்களுடைய காணிக்கைகளால் ஆசீர்வதிக்கும்படி கேட்கிறோம். எங்களுடைய புஸ்தகங்களை கேட்டு வாங்கி வாசிங்க, அதில் நீங்கள் மிகுந்த நன்மைகளை அடைவீர்கள். தொடர்ந்து நம்முடைய யூடியூப்ஸ் மற்றவர்களுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதனால் மற்றவர்களும் பிரயோஜனப்படுவார்கள் என்று நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம். இந்த செய்தியின் கீழே எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்வதற்கான லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் லிங்கை டச் பண்ணால் போதும், நீங்கள் எங்களுடைய குழுவிலே இணைந்து கொள்ளலாம். அந்த குழுவில் இணைந்து கொள்வதன் மூலமாக ஒவ்வொரு நாள் காலை செய்தி வருகிறது மாத்திரமல்லாமல் நாங்கள் நடத்துகிற கூட்டங்களுடைய அறிவிப்புகள் இவைகளெல்லாம் தெரிந்து கொள்ள, எங்களுடைய ஊழியங்களை குறித்து அறிந்து கொள்ளவும் அது உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஆகவே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற அந்த லிங்கை நீங்கள் தொட்டு எங்களுடைய குழுவில் இணைந்து கொள்ளும்படி உங்களை அன்பாய் வரவேற்கிறேன்.